இனிமேல் மாலை பொழுதில் நம்ம எல்லாரும் இங்கே வந்து சேர்ந்திருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 பதம் 45 ஸ்லோகத்தை நீங்கள் படிக்கிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயண நமஸ்கிருத்யம் நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதிரயே நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பௌதி நேஷ்டிகி. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோபவ அர்ஜுனா நித்வந்தோ நித்யசத்வஸ்தோ நித்யோக க்ஷேம ஆத்மவான். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். வேதங்கள் பொதுவாக பௌதி இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருட்களை அடைதல் பாதுகாத்தல் ஆகிய கவலைகளிலிருந்தும் விடுபட்டு தன்னில் நிலை பெறுவாயாக. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ர பாதமஹம் வந்தே ஸ்ரீகுரு உதினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீசைதன்னமீஸ்வரம். நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்யதேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்தா. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. த்ரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்யசத்வஸ்தோ நித்யோக க்ஷேம ஆத்மவான். ஸோ நம்ம போன உபன்யாசத்தில் பார்த்தோம் வேதங்கள் எவ்வளோ முக்கியமானது, அந்த வேதங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அந்த வேதங்களுக்கு வேதங்களை வந்து எது அறிவுறுத்துது. ஸோ வேதங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு கைடு புக் மாதிரி நம்மளை வழிகாட்டக்கூடியது. ஒருத்தர் வந்து இந்த ஜட உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன தர்மம் செய்யணும், அவன் எப்படி பொருளாதார முன்னேற்றம் அடையணும், இறுதியில் அவன் எப்படி மோட்சத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறத வேதத்தினுடைய குறிக்கோள். ஸோ இந்த வேதத்தினுடைய குறிக்கோள் வந்து பகவான் அடையிறது தான். வேதேச சார்வை அகமேவ வேத்தியம் கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா. வேதங்களை படிப்பதன் மூலம் வந்து ஒத்துழையனை அடையிறது அப்படின்னு சொல்றார். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்க வந்து இந்த வேதங்களுடைய அந்த மலர் மொழிகள், கிருஷ்ணா சொன்னார் இல்லையா போன ஸ்லோகத்தில், வேதவாதரதை பார்த்தா வேதங்களுடைய மலர் மொழிகளில் கவரப்பட்டு அவங்க புலன்பத்தில் பலன் தரும் செயல்களை எதிர்பார்த்து அதில் மூழ்கி போயிடுறாங்க. ஸோ இந்த ஸ்லோகத்தில் மேலும் கிருஷ்ணா வந்து அதை வந்து இன்னும் உறுதிப்படுத்துறார். ஏன் வந்து வேதங்களை வந்து நம்ம வேதங்களுக்கு மேலே அடுத்தது என்ன இருக்குது? ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வேதங்கள் புராணங்கள் வந்து ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு உயிர் வாழ்வுடைய குணநலங்களுக்கு தகுந்தாற் போல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல்ல 4 வேதங்கள், அந்த வேதங்களில் வந்து பலன் நோக்கு கர்மங்கள், இந்த 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 யாகம் செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த பூஜை செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி அந்த கர்மகாண்ட பகுதி வந்து வேதங்கள் பரிந்துரைக்குது. அதுக்கப்புறம் உபநிஷதங்கள், உபநிஷதங்கள் வந்து ஞானம் ஆத்மீக அறிவு கொடுத்து அவனை இன்னும் ஒரு தரத்துக்கு மேலே கொண்டு வருது. அதுக்கப்புறம் புராணங்கள், புராணங்கள் வந்து இன்னும் நிறைய கதைகள்லாம் கொடுத்து அந்த தத்துவங்கள் அந்த கதைகள் மூலமாக தத்துவங்களை கொடுத்து இன்னும் ஒரு படி வந்து அவங்கள பக்தி பாதி கொண்டு வருது. ஸோ இப்படி அடுத்தடுத்து பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் வரும்போது நேரடியாக பக்தி தொண்டு, நேரடியாக பக்தி தொண்டு முறை கொண்டு வருது. அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் புராண மமலம், அழுக்கற்ற ஒரு தூய்மையான புராணம். ஏன்னா வேதவியாசர் நேற்று நம்ம பேசிட்டு இருந்தோம், வேதவியாசர் தன்னுடைய முதிர்ந்த நிலையில எல்லா வேதங்கள் புராணங்கள்லாம் கொடுத்து அவர் ஒரு முழு சந்தோஷம் இல்லாத நிலையில நாரதமுனியோட அறுவரையில வந்து ஸ்ரீமத் பாகவதம் தொகுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. பட் இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, த்ரைகுண்ய விஷயோ வேதா, வேதங்கள் வந்து 3 குணங்களே வலி 3 குணங்கள் உட்பட்டது. பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அப்ப வேதங்கள் வந்து 3 குணங்களை உள்ளவங்களை உள்ளவங்களுக்காக கொடுத்திருக்காரு வியாசத்தேவர். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் சுத்த சத்துவ நிலை, தூய்மையான நிலையில் உள்ளவங்களுக்காக. இப்போ உதாரணத்துக்கு வேதங்கள்ல வந்து அந்தந்த குணத்தில் உள்ளவங்களுக்கு மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்கும். தம குணத்தில் உள்ளவங்க இந்த வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிக்கும் அந்த வழிபாட்டு முறை. வேதங்கள்ல வந்து இப்போ தேவதை வழிபாடு, அப்புறம் இயற்கை வழிபாடு, இந்த மாதிரி துர்தேவதைகள் வழிபாடு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அந்தந்த இயற்கையுடைய குணத்துக்கு தகுந்தாற் போல அவங்க அந்த வழிபாட்டு முறையை செய்வாங்க. பூஜைகள் செய்யறது, யாகங்கள் செய்யறது, தவங்கள் இருக்கிறது, விரதங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம செயல்கள் எல்லாமே, நம்முடைய செயல்கள் எல்லாமே இந்த மூணு குணத்தையும் சார்ந்துதான் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல பிறந்த உடனே உயிர் வாழி வந்து முக்குணத்துல செயல்படுறார். பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக, குணம் இந்த மூணு குணத்துல தான் நம்ம பிடிச்சுக்கிறோம் இல்லையா. இந்த புரபார் வந்து ரொம்ப அழகா உதாரணம் தருவார். புரபா என்ன உதாரணம் தர்றாரு, மூன்று வர்ணங்களை கொண்டு மீண்டும் மேலும் வர்ணங்களை உண்டு பண்ணலாம், நீலம் மஞ்சள் வெள்ளை, இந்த மூன்று வண்ணங்களை கலரை வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ண சேர்க்க சேர்க்க நிறைய கலவைகள் உற்பத்தி ஆகுது இல்லையா. அந்த மாதிரி இந்த முக்குணங்கள் சில சமயங்களில் சத்துவகுணம் ரஜோகுணம் கலந்துருக்கும், சிலப்போ ரஜோகுணம் தமோகுணம், சிலப்போ தமோகுணம் சத்துவகுணம், இந்த குணங்கள் நம்மகிட்ட மேலோங்கி இருக்கு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து இந்த முக்குணத்தில் தான் செயல்படுவோம். சில நேரங்களில் அமைதியாக இருப்போம், அப்போ நம்ம சத்துவகுணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். சில நேரங்களில் கோவப்படுவோம், அப்போ ரஜோகுணம் வந்துருதுன்னு அர்த்தம். சில நேரங்களில் வந்து சோம்பேறியாக இருக்கும், அப்போ தமோகுணத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இப்படி இந்த மூணு குணமும் வந்து மாறி மாறி நம்மளை வந்து செயல்பட வச்சுருந்துருக்கு. ஆத்மா வந்து இந்த மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டவன், ஆனால் ஆத்மா வந்து இந்த ஜட உலகத்தில் வந்தோடனே இந்த மூணு குணத்தினால பிடிக்கப்படுற. அதனால தான் கிருஷ்ணா சொல்கிறாரு த்ரைகுண்ய விஷயம் வேதா, வேதங்களை வந்து இந்த மூணு குணத்தை சார்ந்துதான் சொல்லியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பிராக்ஷினா பர்கீசர்னு ஒரு ராஜா இருந்தார், ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த கதை வரும். பிராக்ஷினா பர்கீசர் என்ன பண்ணுறாருன்னா, மன்னர்கள் வந்து யாகம் செய்யணும், யாகம் செய்து புண்ணிய கர்மங்களை சேர்த்துக்கலாம், நிறைய யாகங்கள் செய்ய செய்ய அந்த மன்னருக்கு வந்து நல்ல அவருக்கு அவருடைய நாடு ராஜ்யம் நல்லா செழிப்பாக இருக்கும், எந்த ஒரு தேவர்கள்லாம் அவன் மேலே திருப்தி அடைந்து அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க. மேலும் அந்த மன்னர் தன்னுடைய புண்ணிய காரியத்தினால இந்த உடலை விட்டு நம்ம சொர்க்கத்துக்கு தேவலோகத்துக்கு போவாங்க. ஸோ பிராக்ஷினா பர்கீசத்து வந்து இந்த மாதிரி நிறைய மிருகங்களை வந்து யாகத்தில் பலியிடுறார். அப்போது நாரத முனிவர், நாரத முனிவருடைய கருணை, நாரத முனியுடைய கருணையினால பிராக்ஷினா பர்கீசத்து உணர்றார் தான் வந்து எவ்வளோ மிருகங்களை யாகத்தில் பலியிட்டிருக்கோம். இப்போ நாரத முனிவர் அவருக்கு காமிக்கிறார், பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ மிருகங்களை பலிகிட்டீங்க, இந்த மிருகங்கள்லாம் காத்துன்னு இருக்கு உங்களை தண்டிக்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்மளுடைய புலன்பத்துக்காக வந்து ஒரு மிருக வதை செய்கிறது வந்து யாகங்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறதுக்காக செய்யும்போது என்னாகுது, அதோடைய கர்ம வினையாகும். அப்போ அந்த மூணு குணத்தில் வருது. அப்போ சத்துவகுணத்தில் ஒருத்தர் செயல்பட்டால் கூட, சத்துவகுணத்தில் ஒருத்தர் செயல்பட்டால் கூட அதோடைய கர்ம வினையை நம்ம அனுபவிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம சத்துவகுணத்தில் செயல்படுறோம், சத்துவகுணத்தில் செயல்படுறது நல்ல செயல்கள், அது அந்த நல்ல செயல்கள் வந்து நம்ம மேல்கிரகங்களை நோக்கி அழைத்து செல்வோம். ஊர்த்துவம் கிருஷ்ணா சொல்றார், ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஷ்டா, ஊர்த்துவம்னா மேல் நோக்கி போறது. யார் ஒருத்தர் வந்து சத்துவகுணத்துல செயல்படுறாங்களோ அவங்க மேல்நிலை கிரகத்தை நோக்கி போவாங்க. மத்திய திஷ்டந்தி ராஜசா, ரஜோகுணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்திலேயே விதவிதமான உடல் மாறிட்டே இருப்பாங்க. அஜோ கச்சந்தி தாமசா, அறியாமை குணத்துல உள்ளவங்க கீழ்நிலை கிரகங்களை நோக்கி போவாங்க. அறியாமை குணத்துல உள்ளவங்க கீழ்நிலை கிரகங்களை நோக்கி போறாங்க, அதல விதல சுதல மகாத்தல ரசாத்தல பாதாள இந்த மாதிரி கீழ்நிலை கிரகங்கள்ல இருக்கு. இப்படி இந்த உலகத்திலேயே வந்து விதவிதமான உடல், மனித உடல், தாவர உடல், பறவைகள் உடல், விலங்கு உடல். இப்போ ரஜகுணத்தில் உள்ளவங்க இந்த உலகத்திலேயே விதவிதமான உடல் மாறுறாங்க, மத்திய உலகம் மத்திய லோகம். தென் மேல் லோகம், சத்துவகுணத்தில் செயல்படுறவங்க மேல் கிரகத்தை நோக்கி போகிறாங்க. சொர்க்கலோகம் பூர் போஸ்வாகா, பூர்லோகம் போர்லோகம் சொர்க்கலோகம் ஜனலோகம் தபோலோகம் இந்த மாதிரி மேல்நிலை கிரகம் நோக்கி போகிறாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து என்ன சொல்கிறாருன்னா, பகவத்கீதையில் கர்மனா சுகிருதஸ்யாகு சாத்வீகம் நிர்மலம் பலம். சத்துவகுணத்தில் ஒருத்தர் செயல்படும் போது அந்த செயல் வந்து எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும், யாருக்குமே கஷ்டம் வராது, சங்கடம் வராது. இப்போ நம்ம வந்து சத்துவகுணத்தில் இருக்கோம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம அமைதியாக இருக்கோம், நிதானமாக இருக்கோம், எந்த ஒரு சூழ்நிலையும் கிளர்ச்சி அடையாமல் பொறுமையை கடைபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய செயல் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தரும், நம்முடைய செயல் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் தரும். கர்மனா சுகிருதஸ்யாகு சாத்வீகம் நிர்மலம் அழுக்கற்றது, சாத்வீகத்தில் பண்ணக்கூடிய சத்துவகுணத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அழுக்கற்றது, சாத்வீகம் நிர்மலம் பலம். ரஜசஸ்து பலம் துக்கம், ரஜோகுணத்தில் செய்யக்கூடிய செயலுக்கு துக்கம் கொடுக்கும். ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே கோவப்படுறாங்க, சண்டை போட்டே இருக்காங்க, திட்டுறாங்க, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு வந்தாலே மற்றவங்களுக்கு துக்கம் வரும், ஐயோ என்னடா இவங்க வந்துட்டாங்களா இல்லையா. இப்போ நம்ம வந்து யார்ட்டையாவது சண்டை போடுறோம், அதிகாரம் பண்ணுறோம், அகங்காரத்தில் இருக்கோம் அப்படின்னாலே நம்ம வந்து ரஜோகுணத்தில் இருக்கிறோம். இந்த தமோகுணா அதோ ஊர்த்தம் கச்சந்தி சாரி கர்மனா சுகிருதஸ்யாவு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜானம் தாமச பலம். தம குணத்தில் செய்யக்கூடிய செயல் அறியாமல் முடி, இந்த மூணு குணத்தை தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இருக்கு. யாகம் செய்யறது, தானம் செய்யறது, தவம் செய்யறது, விரதம் இருக்கிறது, நம்முடைய பேச்சு பழக்கங்கள், நம்முடைய துணி ஆடை அணியறது இல்லையா. சில வந்து பார்த்தா பயங்கரமா கலர் ட்ரெஸ் போடுவாங்க, அப்படி அரையிற மாதிரி இருக்கும் அவங்க கலர் ட்ரெஸ், அந்த துணி பார்த்தாலே அவங்க ரஜகுணத்தில் இருக்காங்க. சில வந்து கருப்பு துணி போடுவாங்க, தமோ குணத்தில் இருக்காங்க. சில வந்து எளிமையான வெண்மை நிற ஆடைகள் உடுத்துவாங்க. ரொம்ப கலர் கலரா செக்குடு செக்குடா நிறைய கட்டம் கட்டம் போடாம டிசைன் டிசைனா எல்லாம் போடாம பிளைனு நீட்டா கேஷுவலா இருக்கிறது. ஸோ அது வந்து சத்துவகுணம். அந்த கலர் கலர் கூட நம்முடைய குணத்தை பிரதிபலிக்குது, நம்முடைய பேச்சு நம்முடைய குணத்தை பிரதிபலிக்குது, நம்முடைய சிந்தனைகள் நம்ம குணத்தை பிரதிபலிக்குது, நம்முடைய நடத்தை நம் குணத்தை பிரதிபலிக்குது இல்லையா. நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கலாம், ஒருத்தர் பேசுறாங்க பழகுறாங்க அதை வச்சு அவர் என்ன குணத்துல இருக்காரு, அவர் போடுற ஆடையை வச்சு அவர் என்ன குணத்துல இருக்காரு, அவர் பழகிறத வச்சு அவர் என்ன குணத்துல இருக்காரு தெரிஞ்சுக்கணும். தம குணத்துல இருக்கிறவங்க ரஜோ குணத்துல இருக்கிறவங்க தம குணத்துல இருக்க எப்போ சோம்பேறியா இருப்பான், ஏதோ ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டான், இங்க இருக்கிறத எடுத்து அங்கே வெயிலாக வைக்க மாட்டான், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, எப்போ கிடைச்சாலும் தூங்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தம குணம். ரஜோ குணம் எப்பவுமே இந்த குரங்கு இருக்கிட்டா, குரங்கு வந்து பாருங்க ஒரு இடத்துல இருக்காது, இங்கே அங்கேயும் தாவிண்டே இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது முட்டாள்தனமா காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க. தம குணத்துல இருக்கவங்க அது மாதிரி கழுத மாதிரி பண்ணி மாதிரி மந்தமா இருப்பாங்க ஆடு மாதிரி. சத்துவகுணத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க, அடக்கமாக இருப்பாங்க, இதெல்லாம் சத்துவகுணம். அதே மாதிரி தான் நம்ம கொடுக்குற தானம், தானம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த தானம் வந்து சரியான நேரம் இடம் காலம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த காலத்தில் கொடுக்கக்கூடிய தானம் சத்துவகுணம். யார் கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோம், அந்த தானம் எதுக்காக போய் சேருது. உதாரணத்துக்கு தானம் கொடுக்குறாங்க, அது வந்து கோயிலில் வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்காக பகவானுடைய சேவைக்காக, அது சரியான நபர்கள்ட்ட சரியான முறையில் கொடுக்கக்கூடிய தானம் சத்துவகுணத்தில் கொடுக்கக்கூடியது. அதே சமயம் எதுக்காக கொடுக்குறோம் தெரியாது, ஏதோ வந்து கேட்டாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறது தமோகுணம், ஒன்றுமே தெரியாம நான் கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது ரஜோகுணம் இல்லையா. கோயிலில் வந்து ஏதாவது கொடுப்பாங்க, வாட்ச் கொண்டு வந்து கொடுப்பாங்க, கடிகாரம் கொண்டு மாட்டுவாங்க, லைட்டு போட்டு கொடுப்பாங்க, அதில் பேர் எழுதுவாங்க உபயம் இன்னார் குடும்பத்தார் அப்படின்னு போட்டு குடும்பத்தில் பேராக எழுதிடுவாங்க. இது வந்து ரஜோகுணம், நான் தான் கொடுத்தேன், நான் கொடுக்கல அந்த கோயிலில் வாட்ச் இருந்திருக்காது, கடிகாரம் இருந்திருக்காது, நான் கொடுக்கல அந்த கோயிலில் ஃபேன் ஓடாது, ஃபேனுக்கு இருக்கிறது மூணு ரெக்கை அதில் பூரா அவங்க பேர் எழுதிடும், உபாயம் ஒன்று போட்டு தாத்தா பாட்டி பையன் பேரன் எல்லா பேரும், அது பெயிண்ட் வாங்கின காசுக்கு இன்னும் ரெண்டு ஃபேன் வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி எதுக்காக தானம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தன்னுடைய பெயருக்காக புகழுக்காக அகங்காரத்தில் கொடுக்கக்கூடிய தானம் வந்து ரஜோகுணத்தில் கொடுக்கக்கூடிய தானம். என்ன எடுத்து கொடுக்குறோன்னு தெரியாது, அவன் வந்து கிளப்பு கிளப்பு கட்டுறதுக்கு கேட்டாங்க, சீட் ஆடுற கப்பு 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 கட்டுறதுக்கு பணம் கேட்டாங்கன்னா அது தம்பகுணம். எதுக்கு யாருக்கும் என்ன நேரத்தில் எதுக்காக எதுக்காக என்ன காரணத்துக்காக கொடுக்குறோன்னு தெரியாமல் அறியாமையில் கொடுக்கக்கூடிய தானம், புலன்பத்துக்காக கொடுக்கக்கூடிய தானம் தம்பகுணம். தான் தான் கொடுத்தேன் தன்னுடைய புலன் திருப்திக்காக செய்யக்கூடிய தானம் ரஜகுணம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடிய தானம் சத்துவகுணம். அது மாதிரி தபங்கள் தபங்கள் விரதங்கள் இருக்கிறது, ரொம்ப உடலை போட்டு வருத்தி கொண்டு இருக்கக்கூடிய தான தபம் வந்து ரஜோகுணம். அதே மாதிரி சத்துவகுணத்தில் எளிமையான விரதங்கள் பிரதோஷ விரதம் இருக்கிறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இது மாதிரி இது வந்து சத்துவகுணம். சரி, சத்துவகுணம் இப்படி ஒன்றும் யஜ்யம் தானம் யாகம் செய்கிறது அதே மாதிரி தான், எதுக்காக செய்கிறோன்னே தெரியாமல் செய்யக்கூடிய யாகம் வந்து தமோகுணம், பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடிய யாகம் ரஜோகுணம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய யஜ்யம் வந்து சத்துவகுணம். இப்படி இந்த மூன்று குணங்களையே பிரதிபலித்து தான் இந்த வேதங்களை சொல்லியிருக்கு. இப்போ இந்த வேதங்கள் வந்து நம்மளை வந்து முக்குணத்திலேயே தான் செயல்பட வைக்கிது, த்ரைகுண்ய விஷயோ வேதா, வேதங்களை வந்து இந்த மூணு குண விஷயத்தை தான் குணத்தை தான் திரும்ப திரும்ப எடுத்து வைக்கிது. அப்போது இந்த முக்குணத்தில் வந்து தமோ குணமும் ரஜோகுணமும் அறவே தவிர்க்கப்பட வேண்டியது, குறைந்தபட்சம் சத்துவகுணத்திலேயாவது இருக்கணும் இல்லையா. பாகவத்தில் ரொம்ப அழகாக இருக்கு, ததா ரஜஸ்தமோ பாபா காமலோபா ஏதி சேத்தையே தியானாவிருத்தி சிதம் சாத்விய பிரசித்ததி. ரஜோகுணம் தமோ குணத்தில் இருக்கிறப்ப ததா ரஜஸ்தமோ பாபா காமலோபா, காம லோபா காமம் ஆசை, புலன்பம் அனுபவிக்கணுங்கிற ஆசை, வீடினஸ் பேராசை, புலன்பம் பேராசை இதெல்லாம் வந்து ரஜோகுணத்திலேயும் தமோகுணத்திலே இருக்கும். எப்போ நம்ம அதுலேருந்து விடுபடுறோமோ அப்போ சத்துவகுணத்தில் நினைத்திருப்போம். ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக பகவத் தத்துவ விஞ்ஞான முக்த சங்கஸ்த ஜாயதே. அப்போ சத்துவகுணத்தில் நினைத்திருக்கும் போது தான் பகவத் பக்தி பண்ணணுங்கிற சிந்தனை வரும். ஏவம் பிரசன்ன மனசோ, ரொம்ப சந்தோஷம் இருக்கும், ரொம்ப ஜாய்ஃபுல் மூடு, ரொம்ப சந்தோஷமான மனது, ஆத்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதக, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும்போது அந்த அன்ப சந்தோஷமான ஆத்மா வந்து பகவத் தத்துவ விஞ்ஞானம், பகவான் பகவானுடைய தத்துவங்களை ஆன்மீக தத்துவங்களை தன்னுடைய ஆத்ம விஞ்ஞானத்தையும் பகவானை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சவங்க முக்த சங்கர்ஷ ஜாயுது, அவங்க பிறப்பிறப்புலேருந்து விடுபடுறாங்க. ஸோ அதனால பாகவதம் என்ன சொல்லுது, சுத்த சத்துவ பிளாட்ஃபார்ம், சுத்த சத்துவ நிலை. ஸோ பாகவதம் இந்த மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்டது, பாகவதம் வந்து மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்டது, அது வந்து சுத்த சத்துவ நிலை. அப்போ ஏதோ ஒரு செயல் பண்ணாலும் கிருஷ்ணரை மையமாக செய்து செய்து சுத்த சத்துவகுணம். இப்போ யஜ்யம் தான தவத்தை பற்றி பேசணும் இல்லையா, யஜ்யம் எதுக்காக பண்ணும், தானம் எதுக்காக பண்ணும், தவம் எதுக்காக பண்ணுறோம். ஸோ ஒருத்தர் வந்து யஜ்யம் பண்ணுறாரு, அது கிருஷ்ணாவோட திருப்திக்காக பண்ணால் அது சுத்த சத்துவம், நான் இந்த யாகம் செய்தால் பகவான் திருப்தி அடைவார், உதாரணத்துக்கு யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜஸ்ரீ யாகம் பண்ணார். யுதிஷ்டிர மகாராஜா வந்து ராஜஸ்ரீ யாகம் பண்ணது கிருஷ்ணாவோட திருப்திக்காக. நான் இந்த ராஜஸ்ரீ யாகம் பண்ணா உலகத்துல எல்லாம் புகழ்வாங்க, இல்லை நான் தேவலோகத்துக்கு போயிடுவேன், எனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படி அவர் எதிர்பார்த்து செய்யலை. புண்ணியங்களை எதிர்பார்த்து செய்யலை, அதில் பற்றின்றியும் செய்யலை, அதே சமயத்தில் புலன் திருப்திக்காகவும் செய்யலை. அந்த செயலை அவர் தவிர்க்கவும் இல்லை. ஆனால் அந்த யஜ்யத்தை சரிவர செய்தார். எதுக்காக? கிருஷ்ணாவோட திருப்திக்காக செய்தார். அப்போ எந்த ஒரு செயல் வந்து கிருஷ்ணாவோட திருப்திக்காக செய்யப்படுதோ அது சுத்த சத்துவம். அப்போ அந்த யஜ்யம் வந்து கிருஷ்ணாவை திருப்திப்படுறதுக்காக பண்ணுனா அந்த யஜ்யம் வந்து சுத்த சத்துவம். யஜ்யம் தானம், நிறைய பேர் தானம் கொடுக்குறாங்க. நான் முன்னே பேசியிருந்தேன் எதுக்காக கொடுக்கணும்னு தெரியாது. அதே வந்து ஒரு கிருஷ்ணாவுடைய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய கோயில் பராமரிக்கிறதுக்காக, இல்லை கோயில் கட்டுறதுக்காக, இல்லை வைஷ்ணவருடைய சேவைக்காக, இல்லை பகவத்கீதை வாங்கி நாலு பேருக்கு நம்ம வந்து கிஃப்டாக கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம் அப்படின்னா அது சுத்த சத்துவம். ஏன்னா அங்கே பகவானுடைய சிந்தனையில் செய்யப்படுது, பகவானுடைய உள்ள கிருஷ்ண உணர்வோட. கிருஷ்ண உணர்வோட செய்யக்கூடிய தானம் வந்து சுத்த சத்துவம். கிருஷ்ணரை விட்டுட்டு செய்யக்கூடிய தானம் மூணு குணத்தில் வந்துடும். கிருஷ்ணரை விட்டுட்டு செய்யக்கூடிய செயல் மூணு குணத்தில் வந்துடும். யக்ய தானம் தவம், தவங்களும் விரதங்களும் இருக்கிறது. ஸோ கிருஷ்ண பக்தரும் தவங்களும் விரதங்களும் இருக்காங்க. ஆச்சாரியருடைய மறைவு தினம், அவதார தினம், பகவானுடைய அவதார தினம், ஏகாதசி போன்ற விரதம் இருக்காங்க. அது வந்து சுத்த சத்துவம். ஏன்னா அங்கே கிருஷ்ணா இருக்கார், கிருஷ்ணனுடைய சிந்தனை. அதனாலதான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு, எத் கரோசி எஜஸ் நாசி எத் ஜுகோசி ததாசி எத் எத் தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஸ்மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதெல்லாம் படைக்கின்றாயோ, எதெல்லாம் கொடுக்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எந்த தவங்கள்லாம் புரிகின்றாயோ அது எனக்காக பண்ணுகிறார் கிருஷ்ணா. காரணம் என்னது? நம்ம இந்த மூணு குணத்துக்கு விடுபடுவோம். கிருஷ்ணருக்காக செய்யக்கூடிய செயல் வந்து முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா கிருஷ்ணா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணாட்டிருந்து இந்த குணங்கள் தோன்றினாலும் கிருஷ்ணா வந்து நிர்குணா, நிர்குணா அந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே போலதான் ஸ்ரீமத் பாகவதம், கிருஷ்ணரை பற்றிய அந்த பாகவத புராணமும் மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டது. அதே மாதிரி ஆச்சாரியர், கிருஷ்ணருடைய ஆச்சாரியர், பகவானால் அனுப்பிவிக்கப்பட்ட ஆச்சாரியர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ அதனால் அவங்களோட பாகவதர், நடைமுறையில் உள்ள பாகவதர், புஸ்தக பாகவதர், பக்தர் பாகவதர், இவங்களோட தொடர்பு கொள்ளும்போது தான் நம்மளும் படிப்படியாக முக்குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் வர முடியும். பாகவதம் படிக்கும்போது, கேட்கும்போது, பாகவதற்கு சேவை பண்ணும்போது, பகவானுடைய கைகிடத்தில் ஈடுபடும் போது தான் நம்மளும் படி. அதனால தான் கிருஷ்ணா சொல்றாரு, அர்ஜுனா அங்கே போகாத. எங்கே போகக்கூடாது? த்ரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரை குண்ணோ பவா அர்ஜுனா. அர்ஜுனா என்ன கேட்குது? வேணாம், இந்த மூன்று குணுக்கு அப்பாற்பட்டவனாக ஆகணும். அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் வரலாம்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க, சாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க, ரஜோகுணம் தமோகுணம் ரொம்ப மோசமானது. சத்துவகுணத்தில் இருந்தால் என்ன? சத்துவகுணம் நன்மை தானே? சத்துவகுணத்தில் செய்யக்கூடிய சந்தோஷம் தானே தருது? சத்துவகுணத்தில் பண்ணக்கூடிய செயல் வந்து ஒருத்தர் திருப்திப்படுத்துது இல்லையா? அதனால அது என்ன கஷ்டம்? சத்துவகுணத்தில் தான தர்மம் படுறது நல்லதானே, புண்ணியம் தானே? ஸோ இந்த கேள்விக்கு பாகவத்தில் ஒரு அற்புதமான சரித்திரர், மிருக மன்னர் மிருகராஜான்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். மிருகராஜா வந்து ரகுவம்சத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய, மிக தூய்மையான ஒரு மன்னர். அவருடைய நேர்மை, அவருடைய செங்கோல் ஆட்சி வந்து ரொம்ப அற்புதமாக பேசப்பட்டது. நிறைய பேருக்கு வந்து அவர் தான தர்மங்கள் படுறார். குடிமக்களை தன் பிரஜைகளை குழந்தைகளை போல பிரஜைகளை தன்னுடைய குழந்தைகள் போல பார்த்துக்கிறார். மாதம் மும்மாறி மழை பெய்யுது, தானியங்கள்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது, பஞ்சம் பனி நோய் பட்டினி பசி எதுவுமே இல்லை, ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா மன்னர் அவ்வளவு நேர்மையானவராக இருக்கார், தூய்மையானவராக இருக்கார், தர்மத்தின் வழி நடக்கக்கூடியவராக இருக்கார். தினமும் எண்ணற்ற பசுக்களை வந்து மிருகராஜா வந்து தானம் செய்கிறார். அது வெறும் பசுக்கள் இல்லை, வெறும் பசுக்களை தானம் செய்யலை. இந்த பசுக்களுடைய கால்கள்லாம் வந்து வெள்ளி கவசங்களால் மூடப்பட்டிருக்கு, கொம்புகள்லாம் தங்க கவசங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, அப்புறம் எண்ணற்ற ஆபரணங்கள் போட்டு பிராமணர்களுக்கு பசுக்களை தானம் கொடுக்குறாரு. பாருங்க, எவ்வளோ ஒரு தானம் செய்கிறது சிறந்தது, அதுலேயும் வந்து இவ்வளவு சௌகரியமாயிட்டு தானம் செய்து கொடுக்குறாரு பிராமணர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கெல்லாம். ஸோ இப்படி மிருக மன்னர் வந்து நிறைய தர்ம தானங்கள் செய்கிறார். இப்போ ஒரு நாள் மிருகராஜா வந்து ஒரு பிராமணருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுக்குறாரு. நிறைய பசுக்களை தானம் கொடுக்கும்போது ஒரு பிராமணருக்கு ஒரு பசுவும் போய் சேருது, தானமாக போய் சேருது. அந்த பசு என்ன ஆகிடுன்னா, அந்த பிராமணருக்கு தெரியாமல் ராஜாவுடைய மாட்டு தொழுவத்திலே வந்துடும், கொட்டைகளிலே வந்துடும். ராஜாவுக்கும் தெரியாது இந்த பசுவை நான் ஏற்கனவே தானம் கொடுத்துட்டேன். அது தெரியாமல் அடுத்த நாள் வந்து அதே பசு இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துட்றாரு. ஸோ இப்படி இந்த பசு தானம் வாங்கிட்ட பிராமணர் வந்து திரும்ப மன்னர் இடத்துல வரார். இந்த பசு வந்து ரெண்டு பேர், ரெண்டு பிராமணர் வராங்க. தானம் ஏற்கனவே கொடுத்த பசு, ஏற்கனவே தானம் பெற்ற பிராமணரும், அதே பசு திரும்ப தானம் பெற்ற பிராமணர், ரெண்டு பேரும் மிருக மன்னர் இடத்துல வராங்க. மன்னரே, நீங்கள் வந்து முறையாக தானம் செய்யலை, ஏற்கனவே தானம் கொடுத்த மாட்டை வந்து திரும்பவும் நீங்கள் இன்னொரு பிராமணருக்கு தானம் கொடுத்துருக்கீங்க, இது வந்து தர்மத்துக்கு புறம்பானது அப்படின்னு மன்னர் இடத்துல வந்து புகார் சொல்கிறாங்க. மன்னர் வந்து அப்போ தான் அவருக்கு தெரியுது ஏதோ தவறு நடந்திருக்கு. மன்னர் சொல்கிறாரு, மிருகராஜா சொல்கிறாரு, எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு. நான் வேற என்ன செய்யல, இந்த கொடுத்து தானம் கொடுத்த மாடு வந்து எப்படி அங்க போச்சுன்னே தெரியல அப்படின்னு அவரு தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்றார். இருந்தாலும் இந்த பிராமணர்கள் சமாதானம் ஆகல, இல்ல இல்ல நீங்க என்னதான் இந்த மாதிரி செய்திருக்க கூடாது, எனக்கு தானம் கொடுத்த மாட்டே எப்படி நீங்க அவருக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பிராமணர்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சாங்க. இது வந்து பாருங்க, இவ்வளவு தர்மமான செயல், ரொம்ப புண்ணியகரமான செயலை மன்னர் செய்தாலும் பிராமணர் அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. இந்த ஒரு பிராமணர் அதிருப்தி அடைஞ்சது வந்து நிருக மகாராஜாவுக்கு ஒரு சின்ன குறையாயிடுச்சு, சின்னதா ஒரு அபராதம். அப்போ அவர் அந்த உடலை விட்ட உடனே யமராஜாவோட உலகத்துக்கு போறார். யமராஜாவோட உலகத்துல போனோடனே யமராஜ் கேட்கிறாரு, நிருக மன்னரே நீங்க நிறைய தர்மங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய புண்ணியம் சேர்த்திருக்கீங்க, அதெல்லாம் அளவிடவே முடியாது. ஆனா நீங்க ஒரு தவறு செய்துட்டீங்க, தானம் கொடுத்த மாட்டே திரும்ப ஒருத்தருக்கு தானம் கொடுத்துட்டீங்க, அது வந்து தர்மமாகாது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல வந்து உங்களுடைய பாவங்களை அனுபவிச்சுக்கிறீங்க, அதுக்கு அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்கிறீங்களா இல்ல நீங்க புண்ணியத்தை அனுபவிக்கிறீங்களா? நிருக மகாராஜ் சொன்னாரு, நான் வந்து என்னுடைய குற்றத்தை ஏத்துக்கிறேன், நான் தெரியாம செய்த குற்றம் தான் அது, அதனால அது தண்டனை என்ன நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற. பட் கிருஷ்ணா ரொம்ப கருணை வாய்ந்தவர், நல்ல ஆத்மாக்கள் என்னைக்குமே வீண் போகிறது இல்லை. உண்மையான பக்தி தொண்டு செய்யறவங்க, நேர்மையா வாழ்றவங்க, தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியவங்க என்றைக்குமே வந்து அவங்களுடைய தர்ம காரியங்கள் வீண் போகாது. ஸோ நிருக மன்னர் நிறைய தர்மங்கள் பண்ணாரு, சத்துவ குணத்துல நிலைப்பட்டு இருந்தாரு, ஆனாலும் ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ஒரு தவறானது அவருக்கு வந்து அடுத்த பிறவியில் வந்து ஒரு மிகப்பெரிய ராட்சச பள்ளியாக வந்து கிணத்துல இருக்கார். பட் அவருடைய புண்ணிய காரியங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் செய்த தான தர்மங்கள் ஒரு துவாரகையில் கிருஷ்ணாவுடைய அரண்மனையில், கிருஷ்ணாவுடைய அரண்மனை அந்த புறத்தில் வந்து ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல பள்ளியாக இருக்கார். அப்போ கிருஷ்ணருடைய பேர குழந்தைகள்லாம் பந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பந்து போய் கிணத்துல விழுந்தது. அப்போ இவங்கெல்லாம் அந்த பந்து எடுக்க வந்து அந்த விசித்திரமான அந்த மிருகத்தை பார்த்தோன்னே ஓடி வந்து கிருஷ்ணாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இப்படி பார்த்தோம். கிருஷ்ணா முழு முதற் கடவுள், பரமாத்மா, எல்லா இதயத்திலும் இருக்காரு, எல்லா மூன்று காலங்களும் அனைத்தும் அறிந்தவர். என் கிருஷ்ணாவுக்கு தெரியும், நிருக மன்னர் இப்ப இந்த பள்ளியோட உடல்ல இருக்காரு, அவருக்கு விமோக்ஷனம் கொடுக்கணும், அவருக்கு அதுல இருந்து அவரை வெடிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து அந்த கிணத்துல வர கிணத்துக்கிட்ட வர்றார். கிணத்துல வந்து கையை வச்சு அந்த பள்ளியை எடுத்து டச் பண்ணார். தன் கிருஷ்ணாவுடைய சுண்டு விரல் பட்டு அந்த கிருஷ்ணா வந்து கை போட்டு அந்த பள்ளியை வெளியே போட்டவுடனே அவர் வந்து தன்னுடைய ராஜ உடல் திரும்ப வந்து நிருக மன்னருடைய உடல் அவர் அந்த தெய்வீகமான உடல் அடையிறார், மனித உடல் அடையிறார், இந்த ராட்சச உடல்ல இருந்து விடுபடுறார். தென் அவர் கிருஷ்ணாவை துதித்து பாடுறார். பகவானை பார்க்கக்கூடிய தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவர் கிடைச்சிது. ரகு வம்சத்துல அம்பரீஷர் மகாராஜா போன்ற பெரிய பெரிய பக்தர்கள் வந்து அந்த வம்சத்துல வந்ததுனால நிருக மகாராஜாவும் ரொம்ப புண்ணியம் செய்த ஆத்மாவா இருந்தார். இப்போ அவர் செய்த தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் வந்து அவருக்கு கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஆனா தற்காலிகமா அவர் வந்து தன்னுடைய ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதுக்காக அவர் தற்செயலாக வந்து தற்காலிகமாக வந்து அவர் ஒரு பள்ளியோட உடலை ஏற்றுக்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம பாருங்க, இந்த உலகத்தில் வந்து சத்துவ குணம் சில சமயங்களில் வந்து நமக்கு கஷ்டம் தரக்கூடியதான். ஒருவேளை நம்ம சத்துவ குணத்தினால நல்ல புண்ணியகாரங்கள் செய்தாலும் திரும்ப இந்த உலகத்தில் அந்த புண்ணியத்தை அனுபவிக்க பெறவெடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? சில சமயம் சர்க்கத்தில் போகலாம், புண்ணியம் பண்ணி சொர்க்கல மேல் உலகங்களுக்கு போகலாம். ஆனால் என்ன பிரயோஜனம்? சீனிய புண்ணியம் மிருத்திலோகம் விசந்தின்னு சொன்னார் கிருஷ்ணா. தன் புண்ணிய கர்மெல்லாம் முடிஞ்சதும் திரும்பவும் ஜட உலகத்தில் பிறக்கிறான் இல்லையா? அப்படியே அந்த புண்ணிய கர்மம் அனுபவிக்க சொர்க்கத்துல இருந்தாலும் அங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாது, பயம். இந்திரன் போன்ற தேவர்கள் கூட பயம், எப்போ அசுரர்கள் வந்து எங்களை தாக்கிடுவாங்களோ, எங்க இடத்த பறிச்சிடுவாங்களோ, எங்களை விரட்டிடுவாங்களோ. அப்போ சத்துவ குணத்துல செயல்பட்டா கூட நம்ம வந்து முற்றிலுமாக பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. பௌதிக துன்பம் இருக்கும், சத்துவ குணத்துல செயல்பட்டாலும் நம்ம பௌதிக துன்பத்தை அனுபவிக்கணும். மேல் உலகத்துக்கு போனாலும் பிறப்பு இறப்பு இருக்கு. இந்த உலகத்துல புண்ணிய அனுபவிக்கிறது பிறந்தா திரும்பவும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம மிருத்து ஜிராவியாதி துக்க தோஷான தர்ஷனம். அப்போ என்ன ஆயிடுது, நம்ம வந்து சத்துவ குணத்துல இருந்து செயல்பட்டாலும் குறைந்தபட்சம் அடுத்த பிறவி வந்து நம்ம புண்ணிய கர்மம்னா நம்ம மனித உடல் கிடைக்கும். உயர்ந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கலாம், இல்லை அந்தனர் குடும்பம் பிராமணர் குடும்பத்தில் பிறக்கலாம். ஆனால் என்ன பிரயோஜனம், திரும்பவும் ஜென்ம மிருத்து ஜிராவியாதி இருக்கு இல்லையா, பிறப்பு இறப்பு முதுமை நோய். அதனால தான் கிருஷ்ணா சொல்றாரு, மூணு குணத்தையும் கலக்கணும் சத்துவ குணத்துல. ஓகே, சத்துவ குணம் ஏற்றுக்கொள்ளப்படுது, ஏன்னா சத்துவ குணத்துல வந்தாதான் அடுத்து அவன் சுத்த சத்த நிலைக்கு வர முடியும் இல்லையா. தமோ குணத்துலேயும் ரஜோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி டெம்பிளுக்கு வரும், கோயிலுக்கு வருவாங்க இல்லையா? ஜனங்க வந்து கலியுக ஜனங்களை வந்து முக்காவாசி பேர் ஏன் ஏறக்குறைய எல்லாரும் ரஜோ குணத்துலேயும் தமோ குணத்துல இருக்காங்க. மது இருந்தது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு, சூதாட்டம், புலன்பொம்மை பிரதானம், இப்படிதான வாழ்க்கை. அவங்க அவ்வளோ சீக்கிரம் கிருஷ்ணாண்ட வரமாட்டாங்க. அப்போ கொஞ்சம் புண்ணியம் பண்ணவங்க சத்துவ குணத்துல இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு வருவாங்க. சரி நம்ம போகலாம், அவங்க ஹரே கிருஷ்ணா இஸ்கான்ல கூப்பிட்றாங்க போகலாம், அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு சத்துவ குணத்தில் இருக்கணும். ரஜகுணத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு பார்த்து கோவப்படுவாங்க. ரஜகுணத்தில் உள்ளவங்ககிட்ட போய் நீங்கள் இஸ்கானுக்கு வர மாட்டேங்கிறீங்க, உங்கள் வேறு வேலை இல்லையா, எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் சும்மாவாக இருக்கோம், எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எங்களை பிசினஸ் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு சத்தம் போடுவாங்க, நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. தமிழகத்தில் உள்ளவங்க காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க, காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க, என்ன போங்க எங்களுக்கெல்லாம் வேற வேலையில் தான் அறியாமல். பட் சத்துவகுணத்தில் உள்ளவங்க நம்ம ரெண்டு தடவை கூப்பிடும்போது சரி அவங்க கூப்பிட்றாங்க, அவங்களுக்காக வேண்டியது போவோம் இல்லையா. சில நேரம் பக்தர்கள் வந்து தன்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க, உறவினர்கள்ட்டெல்லாம் போய் சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்கான் வாங்க, கோயிலுக்கு வாங்க, டெம்பிளுக்கு வாங்க, ஏன்னா வந்து அது இவ்வளோ தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே, அதனால் இவங்களுக்கு வேண்டியது போவோம். பகவான் மேலே அவங்களுக்கு அன்பு இருக்கோ இல்லையோ பக்தருடைய அழைப்பை ஏற்றுக்கிறாங்க. பக்தருடைய அழைப்பு நிராகரிக்கிறவங்க தம குணத்துலேயும் ரஜ குணத்துலேயும் இருப்பாங்க. நான் எங்கே போகணும், நான் ஏன் கிருஷ்ணாண்ட சரணடையணும், நான் எதுக்காக வரணும் அப்படின்னு நினைக்க ரஜகுணம். தம குணம் இதெல்லாம் சும்மா நம்ம வந்து புலன் பண்ணுவோம்மா, இதெல்லாம் போயிட்டு எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் ஆகிடுச்சு, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, சினிமா இருக்குது, சேட்டலைட்லாம் வெளியே போ வெளியே வெளி கிரகங்களுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் போய் ராமா கிருஷ்ணா கோவிந்தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் அவங்க நம்பிக்கை. ஸோ பிகாஸ் அந்த குணம் மூணு குணத்தினுடைய கலவை அதனுடைய பாதிப்பு. அதனால் கிருஷ்ணா என்னால் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அந்த மூணு குணத்துக்கு விடுபடணும். த்ரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா, வேதங்களும் இதைத்தான் சொல்லுது. அதனால வேதங்களை பின்பற்றணும். கிருஷ்ணாங்கிறது வேதங்களை ஏன் வந்து வேதங்களோட மலர்மொழிகளை கேட்க வரான்னு சொல்கிறார். வேதங்களுடைய நோக்கம் கிருஷ்ணன் அடைகிறது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அதோடைய மலர்மொழிகளை கேட்டு என்ன ஆகிடுவோம், அந்த மூணு குணத்திலேயே நம்ம உழண்டுட்டு இருப்போம். அதனால தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு அதை விட்டுடு அப்படின்னா, வேத கோட்பாடுகளும் வேத கடமைகளும் வேத தர்மங்களை விட்டுட்டா எப்படி அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் பாகவத தர்மம். அதோடைய பாகவதம் வந்து எல்லா வேதங்களுடைய சாரம். ஃபைனலாக சில வியாசதேவர் வந்து அவரே வந்து தன்னுடைய முதிர்ந்த நிலையில் எல்லாருக்கும் சந்தோஷம் தரக்கூடிய, எல்லாரையும் பக்குவப்படுத்தக்கூடிய, எல்லாரையும் வந்து புனிதமான நிலைக்கு சுத்த சத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஸ்ரீமத் பாகவத கொடுத்துருக்கார். அதனால் வெறுமனே வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் வந்து புனிதம் அடைய முடியாது, புனிதம் அடைஞ்சிட முடியாது, பௌதிக துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. அதுக்கு அடுத்த நிலை, அதுக்கு அடுத்த லெவல் வந்து பாகவத தர்மம். அதனால தான் வியாசர் என்ன பண்ணார், ஆரம்பத்தில் வந்து அட்லீஸ்ட் ஏறக்குறைய ஒரு சத்துவகுணத்திலே இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வேத கோட்பாடுகளாக பின்பற்றுது. இந்த பூஜை செய்யுங்க, இந்த யாகம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, விரதம் இருங்க, இந்த நாளில் கறி சாப்பிடக்கூடாது, இந்த நாளில் இது பண்ணக்கூடாது, இந்த கட்டுப்பாடு விதிகள், கட்டுப்பாடு விதிமுறைகள், நியமங்கள், இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையில் படிப்படியாக நம்மளை ரஜகுணத்திலிருந்து தம குணத்திலும் விடி வச்சு சத்துவகுணத்துக்கு கொண்டு வரும். பட் அதுலேயும் நம்ம நின்றுடக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வந்து சுத்த சத்துவ நிலைக்கு வரும். அப்போ தான் வந்து நம்ம வந்து கிருஷ்ணா மேலே தூய்மையான அன்படைய முடியும். அதனால தான் கிருஷ்ணா இங்கே வந்து பக்தி தோண்டு தான் நம்ம லட்சியம். நம்முடைய குறிக்கோள் என்பது கிருஷ்ணர் அடையணும். அப்போ கிருஷ்ணர் அடையணும், பக்தி தோண்டு நம்ம லட்சியம்னா மூணு குணத்தையும் கடக்கணும். அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, சர்வ தர்மான் பரித்தியக்க மாமேகம் சரணம் பிரஜா, எல்லா விதமான தர்மத்தையும் கிருஷ்ணா துறக்க சொல்றாரு. பேரளவு நான் பிராமணனா இருந்த என்ன பிரயோஜனம், பேரளவு நான் சத்திரியனா இருந்த என்ன பிரயோஜனம், நான் கிருஷ்ண பக்தி பண்ணலை ஆனால் சத்திரியன், நான் கிருஷ்ண பக்தி பண்ணலை நான் பிராமணன், என்ன பிரயோஜனம், அந்த தர்மத்தை எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும், நான் பிரம்மச்சரியா இருக்கேன் ஆனால் கிருஷ்ண பக்தியிலே நான் என்ன யூஸ், நான் பிரம்மச்சரியா ஃபாலோ பண்ணது என்ன பிரயோஜனம், வேணா நான் மேல் உலகங்களுக்கு போகலாம், பிரம்மச்சரிய தவ விரதங்களை பயிற்சி பண்ணுறவங்க தபோலோகம் சித்தலோகம் பிரம்மலோகம்லாம் போகலாம், பட் அகெயின் திரும்பவும் இங்கே வரணும் அந்த பிரம்மச்சரிய விரதத்துடைய புண்ணியம் முடிஞ்சதுக்கப்புறம். அப்போ இந்த பிரம்மச்சரியாவோ சன்னியாசியோ இருக்கிறது முக்கியம் இல்லை, அவர் கிருஷ்ண உணர்வை பின்பற்றாரா, கிருஷ்ண பக்தி பண்ணுறாரா, அப்போ தான் அவர் சுத்த சத்தனிலை உயர முடியும், கிருஷ்ணா அடைய முடியும் இல்லையா. அப்போ வெறுமனே தர்மங்களை பின்பற்றது என்ன பிரயோஜனம், அந்த தர்மமே வந்து கிருஷ்ணா அடையிறது தான், கிருஷ்ணன்ட்ட போகிறது தான். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவான் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எதுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அவரை நம்ம அடையிறதுக்காக. ஸோ அது பகவானில் பகவானை நம்ம லட்சியமாக வச்சுக்காமல் இதை மட்டும் பண்ணி என்ன பிரயோஜனம். அதனால தான் சாஸ்திரம் சொல்லுது, பகவத் பக்தி ஹீனஸ்ய, பகவான் மேலே பக்தி இல்லைன்னா ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக, மிக உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கலாம், சத்திரிய குலத்திலையோ பிராமண குலத்திலையோ பிறந்திருக்கலாம், ஜாதி சாஸ்திரா வேதங்கள்லாம் படிச்சிருக்கலாம். நிறைய பேர் வேதம் படித்தவங்க இருக்காங்க, சதுர்வேதி, த்ரிவேதி, த்வேதி. சதுர்வேதினா நான்கு வேதம் படித்தவங்க, த்ரிவேதினா மூணு வேதம் படித்தவங்க, த்வேதினா ரெண்டு வேதம் படித்தவங்க, இந்த மாதிரி வேதம் படித்தவங்க இருக்காங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க இருக்காங்க, ஜாதி சாஸ்திர ஜபங்களை வேத மந்திரங்களை ஓதுறவங்க இருக்காங்க, தபா விரதங்கள் தபங்களை அனுஷ்டிக்கிறவங்க இருக்காங்க, விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு பக்தி இல்லை, பக்தி இல்லை ஆனால் இதெல்லாம் பண்ணுறாங்க, உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்காங்க, வேத மந்திரங்கள்லாம் ஓதுறாங்க, சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, ஜாதி சாஸ்திர ஜபஸ்தபக அப்பிராணசிய தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். ஆனால் ஒருத்தருக்கு பகவானுக்கு மேலே பக்தி இல்லாமல், கிருஷ்ணர் மேலே ஒரு அன்பு இல்லாமல், பகவான் மேலே ஒரு பக்தி இல்லாமல் இதெல்லாம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம், இறந்து போன உடலே அலங்காரப்படுத்துகிற மாதிரி. அப்பிராணசிய தேகசிய, பிராணன்னா உயிர், ஆத்மா, அப்பிராண அந்த உடல் ஆத்மா இல்லை, உயிர் இல்லை, அப்போ அந்த உடலுக்கு அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம். சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்க, சில குளங்களில் வந்து இறந்து போன உடலுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க, அதை குளிப்பாட்டி அதுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவாங்க, விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம், அங்கே அங்கே ஆத்மா இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ இந்த உடல், இந்த உடல் எப்படி ஆத்மா ரொம்ப முக்கியமோ அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் யஜ்யங்கள் எல்லாத்துக்கும் வந்து கிருஷ்ணர் தான் உயிர். ஸோ கிருஷ்ண தான் அங்கே ஆத்மா. இப்போ கிருஷ்ணா விட்டுட்டு பண்ணுறது வேஸ்ட், அதுதான் இங்கே கிருஷ்ணா சொல்கிறார். மூணு குணத்தில் இருக்கிறவன் அதை விட்டுடுவான். சுத்த சத்துவ நிலைக்கு வரணும்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து சத்துவகுணத்தில் வந்து அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிருஷ்ணரை நோக்கி நம்ம முன்னேறணும், பக்தி தொண்டை முன்னேறணும். இல்லாட்டி இந்த மாதிரி தான், அப்புறம் அனசி தேகசிய மண்டலம் லோகரஞ்சனம். ஸோ அதனால் வெறுமனே வேத கடமைகளை பின்பற்றினா மட்டும் போதார், அதோடைய லட்சியமான கிருஷ்ணரை அடைகிறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கும். அதனால தான் ஃபைனலாக வந்து பாகவதம் வந்து நமக்கு வியாசர் கொடுத்துருக்காங்க. வேத வியாசர் எல்லாமே கொடுத்தாலும் நாரதருடைய அவருடைய குருநாதரான நாரத முனி வந்து நீ பாகவதம் கொடுக்கணும், அப்போ தான் ஜனங்க பக்தி தொழிலுக்கு வருவாங்க, அப்போ தான் ஜனங்க மூணு குலத்துலேருந்து விடுபடுவாங்க. ஏற்கனவே மூணு குலத்தில் உழந்துட்டு இருக்கான், இப்போ வேதத்தில் திரும்ப திரும்ப அதே சொன்னால் அவன் மூணு குலத்திலே தானே இருப்பான். அதனால நாரதர் என்ன பண்ணாரு, நீ சுத்த சத்துவ நிலைக்கு அவங்களை கொண்டு வரணும்னா பாகவதம் கொடுக்கணும், கிருஷ்ணாவுடைய நிலைகளை பற்றி வர்ணிக்கணும். தென் வியாசர் ரொம்ப சந்தோஷமா பாகவதம் எழுதி அவரும் திருப்தி அடைந்தார், கிருஷ்ணாவுடைய நிலைகளை வர்ணிச்சார். ஸோ அதனால தான் கிருஷ்ணா இங்கே வந்து மூணு குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில வரணும்னு சொல்றேன். இப்போ நம்ம மூணு குணத்துக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு வரணும்னா பாகவத தர்மத்தை ஏற்றுக்கணும். கிருஷ்ணாவை சரணடைந்து கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் ஆச்சாரியன் ஆன்மீக குருவை சரணடைந்து பக்தி தொண்டு பண்ணி பாகவதம் படிச்சுட்டே வந்தோம்னா படிப்படியாக நம்ம வந்து சத்துவகுண நிலைக்கு வந்து அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து சுத்த சத்துவ நிலைக்கு போவோம். ஓகே, தென் இங்கே கிருஷ்ணா வந்து ரெண்டு பாயிண்ட் இந்த ஸ்லோகத்தில் ரெண்டு பாயிண்ட் சொல்கிறார். ஒன்று வந்து மூணு குணத்தை கடக்கணும், இன்னொன்று கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல் பாதுகாத்தல் கவலையிலிருந்து விடுபட்டு தண்ணில் நிலை பெறுவாயாக. எல்லா இருமைகள் வாழ்க்கையில் வந்து டுவாலிட்டிஸ் ரெட்டிப்புத்தன்மை எப்பவுமே இருக்குது, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி இது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சமமாக பாவிக்கணும், இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி சமமாக ஏற்றுக்கணும், வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும். அதே போல் பொருட்களை அடைதல் பௌதிக வசதியில் அடையணுங்கிற ஆசை பேராசை அது இருக்கக்கூடாது. அப்புறம் பாதுகாப்பு, என்னை யார் பாதுகாப்பாங்க, நான் எப்படி என்னுடைய பொருட்கள்லாம் பாதுகாத்துக்கிறேன், உடைமைகளை எப்படி பாதுகாக்கிறது, இது கவலை. நம்முடைய பொருட்களை பாதுகாக்கணும், நம்மளை சார்ந்தவங்களை என்னுடைய குடும்பம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் இவங்களாம் யார் பாதுகாப்பாங்க, நான் தான் இவங்களை ப்ரொடெக்ஷன் நான் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கேன், நான் தான் இதெல்லாம் செய்யணும், நான் தான் பொருள் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பௌதிக வசதிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இரட்டிப்புத்தன்மையில் மாட்டிக்கிறவங்க கட்டாயம் வந்து மூணு குணத்துலேருந்து வெளிப்படவே முடியாது. இந்த மூணு குணத்தில் தான் உருண்டுகிட்டே இருக்கணும், நம்ம பகவான்கிட்ட பகவானை அடைய முடியாது, பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதே போல் நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆத்ம தலத்தில் நிலை பெறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் இங்கே கிருஷ்ணா இந்த ஸ்லோ இந்த ரெண்டாவது வரியில் சொல்கிறார், செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்போ நம்ம வந்து படிப்படியாக வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கிறத அது அந்த விஷயம் வந்து நம்ம மனதில் போட்டுகிட்டே இருக்கணும். நான் தினமும் நம்ம பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது நான் இந்த உடல் எல்லாம் நான் ஆத்மா நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்காக தான் வந்து பாகவதம் வந்து நிறைய பாகவதத்தில் நிறைய கதைகள் இதெல்லாம் படிக்கும்போது அந்த பக்தருடைய சரித்திரங்கள் பகவான் இலையெல்லாம் படிக்கும்போது இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிற தளத்தை வந்து உறுதிப்படுத்தும். அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்துறதுக்காக திரும்ப திரும்ப நிறைய சம்பவங்கள் அதில் வருது பாகவதத்தில். அதேமாதிரி புரோபாரும் தன்னுடைய புத்தகத்தில் எண்ணற்ற புத்தகங்கள் புரோபா எழுதியிருக்காரு. ஸோ புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் புரோபா என்ன சொல்கிறாரு, நம்ம சரீரில் நான் ஆத்மா நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் நான் இந்த பௌதிக நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மா அப்படிங்கிறது புரோபா வந்து திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறார், குறிப்பிட்டு காமிக்கிறார், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா நான் நித்தியமானவன் நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு புரோபா வந்து இந்த ஆத்மாவுடைய சொருப்பும் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம பதியணும். நம்ம மனது எப்படின்னா நம்முடைய மனது வந்து புலன்பத்தை நோக்கியே ஓடும், புலன்கள் வந்து புலன்கள் புலன்பு விஷயங்கள், அப்போ புலன்களுக்கு பின்னாடி மனது ஓடும். இப்படி நம்ம புத்தி எல்லாம் வந்து புலன்பு விஷயத்தில் ஓடுறதுனால ஆன்மீக விஷயம் நம்ம மனதில் அவ்வளோ சுலபமாக பதியாது. அப்போ திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். அப்போ தான் வந்து நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் படிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சமாக மைண்டு வந்து அது பௌதிகத்திலிருந்து பிரித்து ஆன்மீகத்தில் கொண்டு வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பௌதிக விஷயங்கள் இந்த பௌதிக உலக விஷயங்களை அனுபவிக்கணும், பௌதியத்தில் நான் ரொம்ப மேல் நோக்கி முன்னேறி போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்தர் விருப்பம் இருக்கார். ஒரு பக்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் ஒரு கிருஷ்ண பக்தர் வந்து அப்போ ரொம்ப எளிமையாக வாழணும், எளிமையான வாழ்க்கை. அதான் புரோபா என்ன சொல்கிறார் நம்மகிட்ட, எளிமையான வாழ்க்கை உயர்வான சிந்தனை. நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கணும், நம்மளுடைய சிந்தனை எப்போ உயர்வாக இருக்கணும். அப்போ நம்ம பௌதியத்தில் ரொம்ப மூழ்கி போயிருந்தால் எப்படி என்னுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையாக இருக்கும், எனக்கு எப்பவுமே ஏக்கமும் கவலை இருக்கும், ஐயோ எனக்கு அது அடைய முடியலையே எனக்கு அது கிடைக்கலையே ஏக்கமும் கவலை. இது ரெண்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் என்னை யார் பாதுகாப்பாங்க, எனக்கு வயசாகிட்டா என்ன யார் பாதுகாப்பாங்க, என்னுடைய சமுதாய என்னுடைய குழந்தைகள் யார் பாதுகாப்பாங்க. ஸோ இந்த பயம், ஸோ ஏக்கம், ஏக்கம் ஒரு பக்கம், பௌதிக விஷயங்களில் எனக்கு சில விஷயங்கள் அடைய முடியலன்னு ஏக்கம், அது அடையாமல் போகும்போது கவலை, அப்புறம் என்னுடைய என்னுடைய பாதுகாப்பு பற்றிய கவலை பயம். ஸோ இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ பகவானுடைய பக்தி தொண்டு ஈடுபடக்கூடிய பக்தர்கள் இந்த நிலையில இதெல்லாம் விடுபடுவாங்க. நம்ம கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம தொடர்ந்து கிருஷ்ணாவுக்கு பக்தி தொண்டு பண்ணும்போது நமக்கு ஏக்கம், பவலை, பயம், கவலை இதெல்லாம் போயிடும். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்றாரு. சோகமோக பயா யஸ்யாங்கை யஸ்யாங்கை சூயமானாயா கிருஷ்ணே பரமபூருஷே பக்தி லுத்பத்த தேவம் சக சோக மோக பயாபகா. யஸ்யாங்கை சூயமான, சூயன்னா கேட்கறது, சூயமானாயா கிருஷ்ணே பரமபூருஷே, பகவான் கிருஷ்ணனுடைய தெய்வீகமா லீலைகளை ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டே வராரு அப்படின்னா, யஸ்யாங்கை சூயமான கிருஷ்ணே பரம பக்தி லுத்பத்த தேவம் சக, நம்ம ஹிருதயத்துல பக்தி தொண்டு வளர ஆரம்பிக்கும். அப்போ கிருஷ்ணர் பற்றி தொடர்ந்து கேட்க கேட்க நமக்கு பக்தி தொண்டு வளர வளர என்னாகும், சோக மோக பயா இதெல்லாம் போயிடும், நமக்கு கவலை போயிடும், நமக்கு பயம் போயிடும், நம்மகிட்ட அறியாமை போயிடும். இப்போ கிருஷ்ணாவுடைய பக்தி தொண்டில் நம்ம நிலைப்பட்டிருப்போம். அப்படிதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் லீலையை புரிஞ்சார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோண்டி லீலையை புரியும்போது எண்ணற்ற பக்தர்கள், எண்ணற்ற சகாக்கள், சைத்தன்ய சகாக்களும் இங்கே தோண்டி இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மிக மிக உறுதியான பக்தி தொண்டு பண்ணக்கூடியங்க. மகாபிரபு பக்தியர கன வைராக்கிய பிரதான வைராக்கியம், மகாபிரபுடைய பக்தர்களுக்கு ரொம்ப வைராக்கியம் அதிகம், கிருஷ்ணாவுடைய சேவையில் உறுதியான மனதோடு ஈடுபடுவாங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய சகாக்கள் அவருடைய பக்தர்கள்லாம் இந்த உலகத்தில் தோன்றி ஒரு பக்தர் எப்படி வாழணும், எப்படி வாழணும், எப்படி பக்தி தொண்டு பண்ணணும், எப்படி பகவான் மேலே அன்பு வெளிப்படுத்தணும், எப்படி எளிமையாக வாழ்றது, எப்படி பணிவாக வாழ்றது, இந்த மாதிரி உன்னதமான தெய்வீகமான குணங்கள் எல்லாம் வந்து மகாபிரபுடைய பக்தர்கள் காமிக்கிறாங்க. அப்படி ஒரு பக்தர் தான் வந்து கொலபட்ச ஸ்ரீதரா. கொலபட்ச ஸ்ரீதரா வந்து ஒரு சாதாரண வாழைப்பழ வியாபாரி, பழ வியாபாரி, வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழை இலை இதையெல்லாம் வண்டியில் வச்சுட்டு போய் தினமும் வியாபாரம் பண்ணுறார். நவதீபத்தில் வந்து கொலபட்ச ஸ்ரீதரா வந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழும். கிருஷ்ண பக்தர், அவருக்கு கிருஷ்ண மேலே அவ்வளோ அன்பு, கிருஷ்ண மேலே அவ்வளோ பிரியம், அவருடைய ஆத்மா, அவருடைய உயிர் எல்லாமே கிருஷ்ணர் தான். ஸோ எப்படி கிருஷ்ணருக்கு மேலே பக்தி பண்ணுறாரு, அதே சமயம் ஒரு எளிமையான வியாபாரி, அவர் யார்கிட்டையும் பார்கெயின் பண்ண மாட்டார், வேற பேச மாட்டார், நியாயமான விலை, ஒரே விலை இதுதான், இந்த வாழைக்காய் இவ்வளோ விலை தாங்க, இந்த வாழைப்பூ இவ்வளோ விலை தான், நான் வந்து விலையை சேர்த்தி எல்லாம் குறைச்செல்லாம் பண்ண மாட்டேன், ஒரு 10 ரூபாய்க்கு சொல்லிட்டு 2 ரூபாய்க்கு 2 ரூபாவில் பொருளில் 10 ரூபா சொல்லிட்டு சரி பரவாயில்ல 6 ரூபா கொடுங்க, ஸோ இப்படியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன். ஸோ கொலபட்ச ஸ்ரீதரா வந்து ரொம்ப நேர்மையாக வியாபாரம் பண்ணுறார், எளிமையாக வாழ்றார், எளிமையான வீடு, ரொம்ப சாதாரண வீட்டில் தான் கூடியிருக்காரு. அப்படி அந்த வாழைப்பழங்கள்லாம், வாழைப்பூ, வாழைக்காய், அந்த பொருட்கள்லாம் விற்று வரக்கூடிய வருமானத்தில் 4/3 வந்து கங்கையோடைய பூஜைக்காக செலவிடுறார். கங்கா பூஜை, தினமும் கங்கா மாதாவை பூஜிக்கிறார். ஏன்னா கங்கை வந்து கிருஷ்ணனுடைய ஜலஸ்வரூபம், கிருஷ்ணாவும் கங்கையும் வேற இல்லை. ஸோ கிருஷ்ணாவுடைய ஜலஸ்வரூபமாக இருக்கிறதுனால பகவான் வந்து பகவானுடைய அந்த புனிதமான பகவான்கிட்ட வரக்கூடிய இந்த புனிதமான நீரை வந்து தினமும் புலவசிதரா ஆரத்தி பண்ணி வழிபாடு செய்கிறார். இப்படி ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்றார், ரொம்ப எளிமை, ரொம்ப பணிவு, ரொம்ப பணிவு, ரொம்ப அடக்கம், ரொம்ப எளிமையான பக்தர் அவர். அவருக்கு வந்து இந்த பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும், புலன்பு அனுபவிக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும், அப்புறம் பயம், ஐயோ என்னை நான் இப்படி நான் வந்து இந்த மாதிரி வியாபாரம் பண்ணால் நான் எப்படி பணக்காரன் ஆகிறது, என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துக்குவார், என்னுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய எதிர்காலம் என்னாகும், அதை பற்றிலாம் அவருக்கு கவலை இல்லை, அவருக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, ஏக்கம் இல்லை, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. என்ன எளிமையான வியாபாரம், நேர்மையாக வியாபாரம் பண்ணுறாரு, அதில் வரக்கூடிய பொருட்களை வந்து கங்கை பூஜை பண்ணி மீதி உள்ளதை சந்தோஷமாக வச்சு சந்தோஷமாக இருக்கார். அப்போது நிமாய் பண்டிட், அப்போ சைதன்ய மகாபிரபு வந்து தான் வந்து சங்கீர்த்த நிலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிமாய் பண்டிட்னு ஒரு பிராமணர், ஒரு சாஸ்திரம் அறிந்த பிராமணர், சாஸ்திர இலக்கணமெல்லாம் அறிந்த, சமஸ்கிருதம் அறிந்த ஒரு கற்றறிந்த பிராமணராக வளம் வர்றார் நவதீபத்தில். ஸோ நிமாய் பண்டிட் ஆரம்பத்தில் சைதன்ய மகாபிரபு நிமாய் பண்டிட்டாக இருக்கும்போது வந்து ஒரு கற்றறிந்த ஒரு அந்தனர், ஒரு பிராமணர், சாஸ்திரம்லாம் அறிந்தவர், அப்புறம் இலக்கணம் அறிந்தவர், சமஸ்கிருதம் அறிந்தவர், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கர்வமான பிராமணர் போல் அப்படி அந்த நவதீபத்தில் லீலை புரியறார் நிம்மாய் பண்டிட். அப்போ நிம்மாய் பண்டிட் கொலவச்ச ஸ்ரீதராவுடைய பக்தியை தெரிஞ்சு அவர்கிட்ட சும்மா விளையாடுறதுக்காக வந்து அவர்கிட்ட சண்டை போடுவார். தினமும் அவர்கிட்ட வந்து ஏய் கொலவச்ச ஸ்ரீதரா, இந்த வாழைப்பழம் எவ்வளோ, இது வந்து இவ்வளோ விலை வரும், இல்லை இல்லை நீ ஏமாத்துற, பொய் சொல்கிற, வேறுனே விலை சாத்தி சொல்கிற, ஜாஸ்தி சொல்கிற, நீ ஏன் இப்படி வியாபாரம் பண்ணுற, நீ ஒரு பிராமணன்ட்ட இப்படி பொய் சொல்லலாமா, நான் ஒரு பிராமணன் இல்லையா, என்கிட்ட ஏன் வந்து நீ இப்படி பண்ற அப்படின்னு அவர் வந்து வேணுனே சீடி பாப்பார். சைத்தன்ய மாப்பிரு அவர் வந்து கோபப்படுத்தி பாப்பார். சைத்தன்ய மாப்பிரு இப்படி தினமும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, தினமும் போய் கொலை வச்சு சீதராட்ட சண்டை போடுவார். ஏன் நீ இவ்வளவு ஜாஸ்தி சொல்ற? சில சமயம் பொருள் எடுத்துன்னு போயிடுவார், வாழைப்பழம் எடுத்துன்னு போயிடுவாரு, பணம் கொடுக்க மாட்டார். வாழைக்காய் எடுத்துன்னு போயிடுவார், சண்டை போட்டுன்னு போயிடுவார். இவரு நிம்மாயப்பண்ணோட அழகு, நிம்மாயப்பண்ணோட கண்கள், அவருடைய கண்கள்லாம் அப்படி பார்த்தா அழகா தாமரை இதழ் மாறி இருக்கும். அப்படியே உருக்கிய பொன் நிறம், தங்கத்தை உருக்கி காய்ச்சின ஆகுதுனே அப்படி அப்படி ஒரு அழகு. தலைமுடிகள்லாம் அந்த குழு சுருந்தல் கூந்தல்லாம் அப்படியே சுருள் சுருளாக இருக்கு. அப்படியே நிம்மாயப்பண்ணோட அழகில் மயங்கி போயிடுறாரு. அது மட்டும் இல்லை, நான் ஏன் இந்த பிராமணர்கிட்ட வாதம் செய்யணும்? ஓகே, அவர் சொல்கிற மாதிரி நான் வந்து நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணுறேன். ஆனால் இந்த பிராமணர் தினமும் என்கிட்ட வந்து சண்டை போடுறாரு, என்கிட்ட பேரம் பேசுகிறாரு, என்னை வந்து கோபப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாரு, என்னுடைய பொருட்களை எடுத்துன்னு போயிடுறாரு. ஆனாலும் புலவர் சீதரா வந்து அவர்கிட்ட சண்டை போடாமல் நிதானமாக இருக்கார். அப்போ ஒரு நாள் நிமாய பண்ணிட்டு கேட்குற, புலவர் சீதரா நீ வந்து கிருஷ்ணரை வழிபடுற, கிருஷ்ண பக்தராக இருக்க, ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுறே பாரு, உன் வீட்டில் கூரையை போட்டிருக்க, கூரை வந்து மழை பெஞ்சா கூரையெல்லாம் ஒழுங்கி வீடு தண்ணியாகும், உன் வீட்டில் நல்ல பாத்திரங்கள் கிடையாது, சமையல் பண்ணி நல்ல பாத்திரம் இல்லை, நீ நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கல, ஆனால் பாரு துர்கையை வழிபடுறவங்க, துர்காவை வழிபடுறவங்க எவ்வளோ வசதியாக வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் புகழ், எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, எவ்வளோ சொத்து இருக்கு அவங்களுக்கு, உனக்கு என்ன இருக்கு, நீ ஏன் அப்படி கிருஷ்ணரை வழிபடுற, நீ துர்கையை வழிபடலாமே, ஏன் நீ கிருஷ்ணா வழிபடுற அப்படின்னு நிபாய் பண்ணிட்டு வந்து குலவச்ச சீதராட்ட கேட்குறேன். குலவச்ச சீதரா சொல்கிறார், மகாபிரபு இந்த பறவைகள் இருக்குல்லையே அதுவும் கூட்டில் வாழுது, அதுவும் தினம் இறைய தேடி போகுது, அதுக்கு என்ன இறை கிடைக்குதோ அது வச்சு சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒரு ஒரு உயிரினங்களும் அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த நிலைமை போகுது, நான் இதுலேயே நான் சந்தோஷமா இருக்கேன், இதுலேயே நான் திருப்தியாக இருக்கேன், நான் ஏன் அதுக்காக முயற்சி பண்ணணும், நான் ஏன் பௌதிக வசதிகளுக்காக முயற்சி பண்ணணும், நான் ஏன் அதுக்காக கஷ்டப்படணும், எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நேர்மையாக இருக்கேன், நியாயமாக வியாபாரம் பண்ணுறேன், அதில் என்ன வருமானம் வருதோ அதை வச்சு நான் திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு குலவசீதரா சொல்கிறார். எனக்கு வந்து பௌதிக பொருட்களை அடையணும் இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி எனக்கு என்ன எப்படி நான் பாதுகாத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற எனக்கு பயமோ கவலையோ இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் கிருஷ்ணாவை வழிபடுறேன், எனக்கு வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன். தென் மகாபிரபு சொல்கிறார், இல்லை இல்லை நீ ஏமாத்துற, நீ நிறைய சொத்து வச்சுருக்க, நீ நிறைய சொத்து நீ பதுக்கி வச்சுருக்க, உன்ட்ட நிறைய செல்வம் இருக்குது, இல்லை இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இல்லை இல்லை நீ வச்சுருக்க, இரு நான் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு காமிப்பேன், நீ வந்து எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன்னு நான் இந்த உலகத்துக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இந்த பிராமணர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு, அவர் சொல்லிட்டு போகட்டும், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் வந்து பகவான் மேலே அன்பு செய்கிறேன் அவ்வளோதான், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். இப்படி குலவச்ச சீதரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு பக்தர், ரொம்ப பணிவான பக்தர். அவருக்கு வந்து பௌதிக பொருட்களை அடையணும்னு ஆசை இல்லை, தன்னை எப்படி பாதுகாத்து போகிறோன்னு கவலை இல்லை, இந்த இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் எதுவுமே அவர் பாதிக்கலை, அவர் நிதானமாக தன்னுடைய பக்தி தொண்டு செஞ்சுட்டுருக்கார். ஸோ இப்படி குலவச்ச சீதரா வந்து ஒரு ஒரு உன்னதமான பக்தர். அப்போ ஒரு நாள் சைதன்ய மகாபிரபு குலவச்ச சீதராவுடைய மகிமை, அவருடைய மகிமை வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் வந்து சைதன்ய மகாபிரபு வந்து எப்பவுமே தன்னை வந்து சைதன்ய மகாபிரபு எப்பயும் நான் வந்து பகவானுடைய சேவகன் அப்படின்னு தான் சொல்லுவார், நான் வந்து முழுமுதற் கடவுள் சொல்ல மாட்டேன். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய சகாக்களுக்கு தெரியும், நவதீபத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்தனுடைய ரூபத்தை ஏற்றினதுனால, ஒரு பக்தராக வந்திருக்கிறதுனால தன்னை பகவானை காமிச்சிக்க மாட்டார். ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் ஸ்ரீவாஸ் தாக்கரோடைய ஆல்டர் பூஜையில் உள்ள இந்த பகவானுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்துட்டு அன்னைக்கு மட்டும் சைதன்ய மகாபிரபு தான் மூலம் ஒரு கடவுள் லீலை பண்ணார், மகாபிரகாஷ லீலைன்னு சொல்லுவார். கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு வந்து லீலை பண்ணார், தன்னுடைய பக்தர்கள்லாம் கூப்பிட்டு கிருஷ்ண அந்த தூய்மையான பக்தர்கள் முழுவதும் தன்னை வந்து ரொம்ப வைராக்கியமாக பக்தி பண்ணக்கூடிய அந்த பக்தர்கள்லாம் அழைச்சி அவங்களுடைய விருப்பங்கள்லாம் சைதன்ய மகாபிரபு பூர்த்தி செய்கிறார். அப்போது குலவச்ச சீதரா அழைச்சின்னு வர சொல்கிறார், குலவச்ச சீதரா அழைச்சிட்டு வாங்க. என் குலவச்ச சீதரா வந்து சைதன்ய மகாபிரபு முன்னாடி வந்தோடனே சைதன்ய மகாபிரபு ஒரு கிருஷ்ணரா தர்ஷன் கொடுக்குறார், கௌர சுந்தர் வந்து ஷியாம சுந்தரா தர்ஷன் கொடுக்குறார். அழகான அந்த பொன்னிறம் மாறி இந்த மழைக்காலத்து மேக நிறம், தலையில் அழகான மயிர்பீழி, ரொம்ப அழகான கிருஷ்ணன் பார்த்தோன்னே குலவச்ச சீதரா வந்து பகவானுடைய தாமரை பாதங்கள் விழுந்து கதறி அழற, இந்த மாதிரி ஒரு அற்புதமான தர்சனம் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். சைதன்ய மகாபிரபு பேசுகிறார், ஸ்ரீதரா உன்னுடைய பக்தியில் நான் வந்து என்ன சொல்கிறது, நீ அவ்வளோ எளிமையான பரிவான பக்தி பண்ணுற, நீ நான் சொல்லிடுறா நீங்கள் சொத்து வச்சுருக்கேன்னு, உன்னுடைய சொத்து இது தான், உன்னுடைய சொத்து என்னது பணிவு, ரொம்ப பணிவு, உன்னுடைய பணிவு வந்து என்னுடைய மனதையும் வந்து உருகிருச்சு, அவ்வளோ ஒரு பணிவான பக்தி, நீ உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, உனக்கு என்ன வரம் கேட்டால் நான் உன்னுடைய பக்தியில் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உன்னுடைய பணிவு, உன்னுடைய எளிமை, உன்னுடைய அடக்கம், உன்னுடைய தூய்மை, இதை என்ன கவர்ந்துருச்சு பாருங்க. பகவான் வந்து எது கவருது, நம்முடைய பாண்டித்யமோ, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், இல்லை வேதம் வேதங்கள் எனக்கு தெரியும், நான் வந்து பெரிய குளத்தில் உயர்ந்த குளத்தில் பிறந்திருக்கேன், இதெல்லாம் பகவான் கவராது. எளிமையான அன்பாக செய்யக்கூடிய, எளிமையான அன்பாக பணிவாக அடக்கமாக செய்யக்கூடிய பக்தி தான் பகவானுக்கு கவரும். அகங்காரத்திலையும் அதிகாரத்திலையும் செய்யக்கூடிய பக்தி பகவானுக்கு கவராது. எளிமையான பணிவு. ஸோ குலவ சீதரா வந்து எளிமை வந்து சைதன் மாப்பு வசீகரிச்சது. சைதன் மாப்பு கேட்குறாரு, உனக்கு என்ன வர வேணும் கேளு, தரேன். நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் குலவ சீதரா, மூணு உலகம் உனக்கு நான் தர தயாராக இருக்கேன், உனக்கு என்ன வேணாலும் தரேன். குலவ சீதர் கேட்டார், எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, இந்த ஒரு வரம் எனக்கு வேணும். நான் இந்த வாழைப்பழம் வாழைப்பூ வாழைக்காயெல்லாம் விற்கிறேன் இல்லையா, அப்போ அந்த நிவாய பண்டிட் அந்த பிராமணர் வந்து எப்போ என்கிட்ட வந்து வம்பு பண்ணுவார், என்னை சீண்டி பார்ப்பார், என்னோட தர்க்கம் பண்ணுவார், என்னுடைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார், பைசா கொடுக்க மாட்டார். அந்த பிராமணர் வந்து இதயத்தை விட்டு என்னைக்கு மாறக்கூடாது, அவருடைய தாமரை பாதங்களை எப்பவுமே நான் நினச்சிட்டு இருக்கணும், இந்த வரம் எனக்கு கொடுங்க. அந்த அந்த நிம்மாய் பண்டிட் அந்த பிராமணருடைய தாமரை திருப்பாதங்கள் எப்பவும் என் மனதில் பயந்துருக்கணும், நான் எப்பவுமே அவருடைய சிந்தனையில் இருக்கணும், இந்த ஒரு வரம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு குலவ சீதரா வந்து சைதன்ய மகாபிரபு ரொம்ப பணிவாக பிரார்த்தனை செய்கிறார். சைதன்ய மகாபிரபு மேலே ரொம்ப திருப்தி அடைஞ்சார். ஸோ சைதன்ய மகாபிரபு வந்து தினமும் அவருடைய இலையில தான் சாப்பிடுவார், அவருடைய இலையில அவருடைய அந்த குலவ சீதரா கிட்ட கொண்டு வந்த இலை, அவருடைய பழங்கள், வாழைப்பூ, இதுதான் சாப்பிடுவார் சைதன்ய மகாபிரபு. ஏன்னா அவ்வளோ ஒரு அன்பு குலவ சீதரா மேலே அவருடைய அந்த, அதுதான் அவருடைய சொத்து. ஒரு பக்தருடைய சொத்து என்னது, அவருடைய பணிவு, அடக்கம், எளிமை, தூய்மை, அந்த அந்த பக்தி தான் வந்து சைதன்ய மகாபிரபு கவர்ந்தது. அந்த மாதிரி பக்தி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. நான் இரட்டிப்பு தான், இரட்டிப்பு தன்மைகளால் பாதிக்கப்படுறது. இன்னைக்கு இன்பம்னா சந்தோஷம், நாளைக்கு துன்பம்னா வருத்தம், இன்னைக்கு வெற்றினா சந்தோஷம், நாளைக்கு துக்கம்னா தோல்வி, நாளைக்கு தோல்வினா துக்கம், இந்த மாதிரி இல்லை. அவங்க இதெல்லாம் பாதிக்கப்படுறது இல்லை, அவங்க தன்னுடைய நிலையில உறுதியாக இருக்காங்க. நான் இந்த உடல்ல நான் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, இந்த உலகத்தில் என்னால் எவ்வளோ தூரம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் செய்யும். எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நமக்கு வந்து உடலால் துன்பம் ஏற்படலாம், இயற்கையினால் துன்பம் ஏற்படலாம், மனதினால் துன்பம் ஏற்படலாம், மற்ற உயிர்வாளிகளால் துன்பம் ஏற்படலாம், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்ம பக்தி பாதி விட்டு விளக்கக்கூடாது. நம்ம வந்து குலவ சீதரா வந்து எவ்வளோ ஒரு எளிமையான பக்தர், சைதன்ய மகாபிரபு அவ்வளோ அன்பு வச்சுருக்கார் அவர் மேலே, அவரும் சைதன்ய மகாபிரபு அவ்வளோ அன்பு பரிமாற்றம் நம்ம பார்க்க முடியுது. நம்மளால் அவருக்கு இந்த பௌதிக பொருட்களை அனுபவிக்கணும், அதை அடையணும், இல்லை தன்னுடைய தன்னை யார் பாதுகாப்பாங்க, இந்த மாதிரி பயம் இல்லை. அவருக்கு ஒன்றே ஒன்று பகவானுடைய சேவை, பகவானுடைய சேவையில் திருப்தி அடைந்து ரொம்ப சந்தோஷமாக கைகரியம் பண்ணுறார். இப்போ நம்மளும் வந்து வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியருக்கு, குரு மகாராஜ், வைஷ்ணவர்கள், பகவானுடைய பக்தர்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணிகிட்டே வரோம், பக்தி தொண்டு செய்கிறோம் அப்படின்னா, நம்ம பக்தி தொண்டு செய்கிறோம், அப்புறம் தினமும் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. அப்போ நம்மளும் படிப்படியாக இந்த மூணு குணத்திலிருந்து விடுபட்டு சுத்த சத்து நிலை அடைவோம். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக ஸ்திரமாக நம்ம மனதை வந்து கிருஷ்ணவாடி சேவையில் ஈடுபடுத்துறோமோ அந்தளவுக்கு நம்ம பக்தி தொண்டை முன்னேற்ற அடைவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி பக்தர்கள் அவங்களுடைய சரித்திரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக வந்து பகவான் நம்ம காமிக்கிறார். ஸோ நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் சைதன்ய மகாபிரபுட்ட, பகவான்கிட்ட நமக்கு வந்து அந்த எளிமையான பக்தி கிடைக்கணும், பணிவான பக்தி கிடைக்கணும், நம்ம பக்தி தொண்டை முன்னேற்றம் அடையணும், எனக்கு வந்து கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு ஏற்படணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணணும்.